இப்பொழுது நினைத்தாலும் என் உள்ளத்தில் அதீதமான ஒரு பய உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அந்த நாட்களை நினைத்து தன் டயரி பக்கத்தை திருப்பி பார்க்க தொடங்குகிறாள் 18 வயதே நிறைந்த ஒரு பெண்மணி. அந்த 18 வயது நிறைந்த அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை நாட்குறிப்பில் எழுதிய அந்த பக்கங்களை வாசிக்க தொடங்குகிறாள். என்ன அப்படி எழுதியிருக்கிறது என்றால், இன்னும் சற்று நேரத்தில் இந்த கப்பல் உடைந்து போகலாம், ஏனென்றால் அதனுடைய இயந்திர பகுதி பழுதடைந்து விட்டது, அதனுடைய திசை காட்டி ஒரு வகையில் சொன்னால் பழுதாகிவிட்டது. இந்த கப்பலில் ஏறக்குறைய 160 பேர் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது இரவு. நாங்கள் ஒரு விடயத்திற்காக மட்டும் காத்திருக்கின்றோம். என்னவென்றால், ஒரு புயல் வந்தால் நல்லது. We are waiting for a cyclone for reaching a destination. திசை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு கப்பலில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். ஒரு புயலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒருவரும் அப்படி எதிர்பார்ப்பதில்லை கப்பலில் பயணம் செய்கிறவர்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம், ஏனென்றால் எங்கள் திசை காட்டிகள் இல்லை, எங்கள் கப்பலின் இயந்திரங்களும் பழுதடைந்து விட்டன. ஒரு புயல் வருமானால் நிச்சயமாக எங்கோ ஒரு இடத்திற்கு நாங்கள் தரை தட்டக்கூடும். இந்த அருமையான நாட்குறிப்பேட்டை 200 வருடங்களுக்கு முன்பு ஒரு வெள்ளைக்கார பெண்மணி தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதினார். ஆச்சரியம் என்னவென்றால், அவள் எதிர்பார்த்ததை போன்று அவள் எழுதிய சற்று நேரங்களின் பின்பே புயல் வந்தது. அந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தை தட்டியது. அப்பொழுது இருந்த கவர்னர் பிரவுன்ரிக் சொன்னார், அவர்களை வரவேற்று, நீங்கள் போக வேண்டிய இடம் மிக பொருத்தமான இடம், எங்களுக்கு எவ்விதத்திலும் இடைஞ்சல் இல்லாத இடம் எதுவென்றால் அது வட பக்கத்தில் இருக்கக்கூடிய மணற்றி எனப்படக்கூடிய ஒரு மண்மேடு இருக்கிறது. நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு விருப்பமான காரியத்தை செய்து கொள்ளுங்கள் என்று. நீண்ட பயணத்தின் பின்பு அவர்கள் தெல்லிப்பளையை வந்து அடைந்தார்கள். 31 வயதிலேயே மரணித்து போன அந்த இளம் சகோதரி வேறு யாரும் அல்ல, ஆசியாவினுடைய பெண் கல்விக்கு வித்திட்ட ஹரியட் வின்ஸ்லோ என்று சொல்லப்படக்கூடிய உடுவில் மகளிர் கல்லூரியுடைய ஸ்தாபகர். நான் இந்த முழுமையான இந்த சம்பவத்தை அந்த டைரி குறிப்பில் சொன்ன விஷயத்தை முழுமையாக நான் சொன்னாலும் என்னுடைய முக்கியமான விஷயம் என்னவென்றால், We are waiting for a cyclone for reaching a destination. ஒரு புயலுக்காக காத்திருக்கின்றோம் நாங்கள் அடைய வேண்டிய திசைகளுக்காக. இதுதான் இன்றைய யதார்த்தம். இந்த சூழ்நிலையில் தான் இன்று தமிழ் மக்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நிலையும் இருக்கிறது. ஒரு புயலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், திசை அறியாத கடலுக்குள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், கலாசாரமாக இருக்கலாம், என்ன விஷயமாகவும் இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் தான், இந்த பின்னணியில் தான் இந்த கிளிநொச்சி மண்ணிலே கோமகன் அவர்களுடைய குரலற்றவரின் குரல் நூல் வெளியீடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது அறிமுகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் சொன்னது போல நேற்று முந்த நாள் பிற்பகல் தான் கருணாகரன் அவர்கள் இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பியிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பாக இந்த புத்தகத்தை மேலோட்டமாக பார்த்த பொழுது கோமகன் அவர்களை ஒரு நல்ல சிப்பியாக நான் பார்த்தேன். கேள்வி என்னும் ஒளியால் பல சிற்பங்களை அழகாக செதுக்கி ஒரு புறவெளியில் நிறுத்தி இருக்கின்றார். இந்த சிற்பங்கள் தொட்டு பார்த்து கூடிய, இலகுவாக அவைகளை ரசிக்கக்கூடிய ஒரு திசையில் இருந்தாலும், ஒரு தளத்திலே இருந்தாலும் கூட நான் அந்த அளவு தூரத்துக்கு அதை போய் தடவி எல்லாம் பார்க்க இல்லை. ஏன்னா அதற்கான அந்த உணர்வும் உணர்ச்சியும் இந்த சூழ்நிலையில் இல்லை. தூர நின்று அந்த சிற்பங்கள் பேசுகிற காட்சி மொழியிலே சில விஷயங்களை நான் பார்த்தேன். அண்மையிலே நானும் எனது சில நண்பர்களும் கொழும்பில் இருக்கிற கிங்ஸ்டன் ஹோட்டலில் நடைபெற்ற ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தோம். இதில் பலர் நீங்கள் சென்றிருக்க கூடும். மதிய உணவு நேரம் வந்த பொழுது அந்த சாப்பாட்டு அறைக்கு சென்றோம். உங்களுக்கு தெரியுமா, அங்க விதவிதமான சாப்பாடு, எதை எடுப்பது எதை விடுவது என்று தெரியவில்லை. ஆனால் எல்லாருமே எல்லாவற்றையும் சுவைக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறபடியினாலே எடுத்தார்கள். சிலர் அதிகமாக எடுத்தார்கள். என்னோடு வந்தவர் காலையில் நடந்த அந்த கூட்டம் பிற்பகலும் தொடர வேண்டும், ஆகவே அளவோடு சிலர் எடுத்தார்கள். சிலர் கொஞ்சம் அதிகமாக சுவைக்க வேண்டும் என்ற அந்த உணவு ஆசை என்று சொல்வதை விட ஒரு ஒரு வகையான ஒரு இச்சை என்று சொல்லலாம். அதன் கொஞ்சம் கூடுதலாக பலர் எடுத்தார்கள். ஆனால் பிற்பகல் கூட்டத்துக்கு வரவில்லை. என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க? அவர்களுக்கெல்லாம் பேதி தொடங்கி கிட்டத்தட்ட நான் இந்த புத்தகத்தை நான் தொட்ட பொழுது அதைத்தான் யோசித்தேன். நான் கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. முழுமையாக அனுபவிக்கவில்லை என்று நான் சொல்வதற்காகத்தான் இந்த கருத்தை இந்த இடத்திலே நான் கூறினேன். முழுமையாக நான் இதை அனுபவிக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் இதில் படிக்கக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கின்றேன், நீங்க ஒரு சிறந்த தலைவர் சொன்னது போல மிக சிறந்த ஒரு ஆய்வாளர் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றார். அவருடைய அந்த நேரத்திற்கும் அவருடைய அறிவுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றாலும் சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக, ஒரு படைப்பாளி யார் என்று கேட்டால் யார் நினைக்கிறீங்க? ஒரு படைப்பாளி, ஒரு படைப்பாளி யார் அப்படி என்று கேட்டால் படாருன்னு நாங்க சொல்ற விஷயம் என்ன வேற, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய படைப்பு ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப தீர்க்கதரிசி என்றால் அவனுடைய கடமை என்ன? பலரும் நம்ம மத்தியிலே சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், தீர்க்கதரிசி யார் என்றால் அவன் எதிர்வு கூறுகிறவன், வருங்காலத்திலே நடக்க போற விஷயங்களை பற்றி சொல்லுகிறவன். சில சமய நம்பிக்கைகளில் அப்படி இருக்கின்றன. எதிர்காலத்திலே நடக்க போற விஷயங்களை முன்னறிவிக்கின்றவன் தீர்க்கதரிசி. ஆனால் அது ஒரு பரிபூரணமான முழு நிறைவான விடை அல்ல. யார் தீர்க்கதரிசி என்றால், கடந்த காலத்தை மக்களுக்கு ஞாபகப்படுத்தி எதிர்காலத்தை மக்களுக்கு சுட்டி காட்டி நிகழ்காலத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறவன் தீர்க்கதரிசி. அவனுடைய படைப்பு தீர்க்கதரிசி. அவனுடைய படைப்பு எதை சொல்ல வேண்டும்? கடந்த காலத்தை மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், எதிர்காலத்தை மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும், சமகாலத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவன் தான் படைப்பாளி. இந்த நூலிலே 14 படைப்பாளிகள் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஒருவர் குடோலியூரான் என்பவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் நம்மால் மிக மிக அறியப்பட்ட படைப்பாளிகள். குடோலியூரான் வித்தியாசமான கண்ணோட்டத்திலே, வித்தியாசமான சூழ்நிலையில் இதற்குள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அது மிக முக்கியமான ஒரு விடயம். அவரை கொண்டு வந்தது இதுல மிக முக்கியமான விஷயம். நான் அந்த இந்த புத்தகத்தை முதன் முதல் அவரை சந்தித்தேன். அவர் ஒரு மிக சிறந்த நம் மண்ணுக்கு தேவையான ஒருவர். அவரை விட ஏனைய 13 பேரும் ஒரு சிறந்த படைப்பு பின்புலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடியவர். அந்த வகையில் கோமகன் அவர்கள் இந்த படைப்பாளிகளை மிக சிறந்த முறையிலே நம் மத்தியிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார். வளமையாக ஒரு படைப்பை பார்த்துவிட்டு ஒரு படைப்பாளியை சந்திக்கின்ற வழக்கம் நமக்கு இருக்கிறது. அப்படித்தான் படைப்பாளிகள் அறிமுகமாவார். படைப்புக்கு பின்பு படைப்பாளிகளை அறிமுகப்படுத்திக் கொள்வது. என்னை பொறுத்தவரை நான் உண்மையில் சொல்லுகிறேன், இதில் இருக்கிற நிறைய படைப்பாளிகள் படைப்பை நான் என் வாழ்நாளில் சந்தித்ததில்லை. ஆனால் படைப்பை சந்திக்கவில்லை, ஆனால் படைப்பாளிகளை காண்கிற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கை தத்துவங்களை காணுகிற பொழுது, அவர்களுடைய உன்னதமான சிந்தனைகளை பார்க்கிற பொழுது, நிச்சயமாக அவர்களுடைய படைப்பை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனபடியினாலே கோமகனுடைய இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. பல்வேறு விடயங்களை பல்வேறு கோணங்களில் இருந்து பார்த்து கேள்விகளுக்கு கூட தொடுத்திருக்கின்றார். சில படைப்பாளிகளை பார்த்தால் அவர்கள் கவிதைக்கு மட்டும் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், சிறுகதைக்கு மட்டும் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் கோமகனுடைய கேள்வியோ ஒரு படைப்பாளியை எல்லா திசைக்கும் இழுத்து சென்றிருக்கிறது. எல்லா விஷயத்தையும் கேட்டு அவர்களை எல்லா பக்கங்களிலும் இருந்து அவரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 175 வருடங்களுக்கு முன்பு ஆனல் சதாசிவம் பிள்ளை அவர்கள் பாவலர் சரத்திர தீபம் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு நூலை அவர் வெளியிட்டார். சொல்லுவார்கள் ஈழத்து சிறுகதை முயற்சிகளில் அது முன்னோடி என்று சொல்லி. அங்கே அதில் கூட அவருக்கு முற்பட்ட பல படைப்பாளிகளை அவருடைய காலத்து மொழி நடையில் மிக சிறப்பாக மிக உன்னதமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு படைப்பாளிகளை பற்றிய விஷயங்கள் வந்திருக்கிறது. ஆனால் சமகாலத்திலே பல்வேறு நிலைகளில் பல்வேறு அரசியல் பின்புலம், பல்வேறு படைப்பு பின்புலம், பல்வேறு விதமான கருத்தியல் சார்ந்த பின்னணிகள் எல்லாரையும் ஒரு தளத்திற்கு கொண்டு வந்து ஒரு புத்தகத்துக்குள்ளே அவர்களை இணைத்திருப்பது வாசகர்களை உன்னிப்பாக அவர்களுடைய படைப்பை நாடி செல்வதற்கான தூண்டுதலை கொடுத்திருக்கிறது என்று கூற முடியும். நேற்றைய நாள் கருணாகரன் அவர்களை நான் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், நிறைய விஷயங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்று. நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் கொஞ்சமா அளவா எடுக்க வேணும், பிறகு பேதியா போயிருக்கும் கிளிவச்சில, பிறகு பேதியன்னா தெரியும் தானே உங்களுக்கு. ஆகவே அளவோடு இந்த விஷயங்களை எடுப்பது நல்லது. ஆனப்படினால் நான் மிக கவனமாக இரண்டு காரியங்களை பற்றி மாத்திரம் நான் ஆய்வுரை செய்ய இல்லை, அது இங்க வந்திருக்கிறேன். சும்மா என்னுடைய மனதில் பட்டதை நான் சொல்லிவிட்டு செல்லலாம்னு நினைக்கிறேன். இரண்டுமே மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று சாதியம் சார்ந்த விடயம், இன்னொன்று அதனுடைய நீட்சியாக இருக்கின்ற எல்லார்டையும் திரும்ப திரும்ப கேட்ட ரெண்டு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. ஒன்று சாதியை பற்றி கேட்டிருக்கிறேன், ரெண்டாவது மலையக சமூகத்தை பற்றி கேட்டிருக்கிறேன். ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் பிடிச்சு கேட்டிருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயங்களும் என்னை மிகவும் மனதில் தொட்டபடியினாலே அந்த ரெண்டு விஷயங்களை பற்றி நான் மட்டும் இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கிறேன். ஆய்வுரையாக இல்ல, என்னுடைய மனதிலே எழுந்த விடயமாக. கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலே 20 வருட காலம் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அதுவும் மிக பின்தங்கிய பல்வேறு பிரதேசங்களிலே நான் பணியாற்றி இருக்கின்றேன் என்ற அடிப்படையில் இந்த சாதியம் சம்பந்தமான விஷயத்திலே நான் சற்று வித்தியாசமாகவே அணுகியிருக்கிறேன் என்பதை நான் இடத்திலே ஓபனா சொல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக பார்த்தோம் என்று சொன்னால், கர்ணன் அவர்கள் சாதியத்தை பற்றி கர்ணனிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், விடுதலை போராட்டத்தினுடைய காலத்திலே சாதியத்தை விடுதலை புள்ளிகள் மிக உன்னதமான முறையிலே கையாண்டார் என்று கர்ணன் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அதே போன்று கணேசமூர்த்தி அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொல்ற, புலம்பெயர்ந்த நாடுகளில் தான் இப்பொழுது சாதியம் சம்பந்தமான விஷயம் அதிகமாக கூர்மைப்படுத்தப்படுகிறது. ஒரு வகையில் சொன்னால் அங்கிருந்து இங்க வந்து இறக்குமதி செய்து விட்டுட்டு போய்விடுகிறார் கருணாகரமூர்த்தி. அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு ராஜா அவர் மிக முக்கியமான ஒரு படைப்பாளி. மிக இந்த புத்தகத்தை முழுமையா வாசிச்சால் இயேசுராஜாவினுடைய அவரை பற்றி அவர் சொன்னது, அவர் இந்த அவர் தொடர்பாக அடுத்த படைப்பாளிகள் கருத்து தெரிவித்த விஷயங்கள், பிறகு வாசகர்கள் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் மிக இன்ட்ரெஸ்டா இருக்குது, வாசிக்க மிக சிறப்பாக இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் அவர் வந்து சாதியத்தை பார்த்த விஷயத்திலே அவருடைய கருத்து, இப்பொழுது அவ்வளவு பெரிதாக அந்த விஷயம் இருக்க இல்லை, நாங்கள் அதை பெருசா தூக்கி பிடிக்க தேவையில்லை, அது ஒரு காலத்துல அப்படியான சாதி மறுப்பு கொள்கைகள் அப்படியான இதுகள் இருந்ததுதான், இப்பொழுதும் இருக்கிறது இல்லை என்றால், ஆனால் அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லை என்கின்ற விடயத்தை அவர் முன்வைக்கின்றார். முருகபூபதி அவர்களுடைய கருத்தின்படி மிக ஆழமாக இன்றைய இளம் சமூகத்திலே காதல் திருமணம் சார்ந்த விடயங்களில் கூட ஒரு கட்டத்திலே சாதியம் குறுக்கிட்டு அவைகளை முறித்து போடுகிற நிலையில் இருக்கிறது என்கின்ற பக்கத்திலே முருகபூபதி அவர்கள் இப்படி கனவே சொல்லிக் கொண்டு போகிறார்கள். கருணாகரன் அவர்களுடைய சாதி சம்பந்தமான சாதியின் சம்பந்தமாக அவர் சொல்லுகிறார், அவர் இந்த இடத்துல இருக்கிறபடினாலே அது மிக முக்கியமான விஷயம். அவர் எல்லா விஷயத்திலும் சாதியம் இருக்கிறது என்று சொல்றாரு, அதாவது கல்வியில இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், எல்லாத்திலையும் இருக்கலாம் சொல்லி போட்டு கடைசியில் கிறிஸ்தவ மத நிறுவனங்களில் சாதி இன்றும் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்று அழகாக சொல்லு, அதற்கு ஆதாரங்கள் எல்லாம் சொல்லுகின்றார். கிறிஸ்தவ மத நிறுவனங்களில் இன்றும் சாதி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. உயர் பதவிகளிலே குறிப்பாக ஆயர் நிலை சார்ந்த பதவிகளிலே முக்கியமான பொறுப்புகளிலே சாதி பார்க்கப்பட்டுதான் பதவிகள் கொடுக்கப்படுகின்றன விஷயத்தை சொல்லுகின்றார். அதற்கு சிதம்பரி என்கின்றவர் கொஞ்சம் அந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பு. அவருடைய இதிலே அங்கேயும் இதே கேள்வியை கேட்கிற பொழுது கேசாயினி அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகின்றார், கிறிஸ்தவ சமயத்திலே அவிதமான விஷயங்கள் கொஞ்சம் குறைவு அப்படி சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் வாசிக்கிற பொழுது அவைகள் எல்லாம் நன்றாயிருக்கும் நினைக்கிறோம். ஆய்வுரையிலே கவனமாக சொல்லுவார். என்னுடைய பார்வையிலே ஒரு இடத்திலே ஒருவர் சொல்லுகிறார், கேள்விக்கு பதிலாக சொல்லுகிற பொழுது அவருடைய பெயரை நான் மறந்துவிட்டேன், நான் சொல்லுகிறார் என்னவென்றால், அம்பேத்கர் பெரியார் போன்றவர்கள் நம் சமூகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தால் இங்கே சாதியம் சம்பந்தமான விஷயம் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது அது தீர்க்கப்பட்டிருக்கும். நான் சொல்லுகிறேன், பெரியார் அம்பேத்கர் போன்றவர்கள் நம் மண்ணில் வராதிருந்ததே பெரிய காரணம். ஏனென்றால் இது என்னுடைய கருத்து, என்னுடைய அறிவின்படி, என்னுடைய தேடலின்படி, இன்றைய நிமிஷம் வரைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சாதியம் ஓங்கி வளர்ந்திருப்பதற்கும் அது பல்வேறு திசைகளிலே இன்றும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்கும் காரணம் பெரியார்களுடைய, பெரியார் அல்லது அவரை பின்வந்த அவருடைய சீடர்களுடைய முயற்சிகளிலே இருக்கக்கூடிய சாதியத்தை அதனுடைய இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்த நிமிஷம் வரையிலும் ஈழத்திலே பாசிட்டிவாக சாதகமாக ஆய்வு செய்தவர்கள் வலுக்குறை. சாதி என்பது தூர நின்று பார்க்கப்பட வேண்டியது, அதை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டியது என்று ஒரு குழுவினர் நின்று போராடி கொண்டிருந்தார்கள். சாதி தேவையில்லை என்று இன்னும் சிலர் வந்து சாதியத்தை மறைமுகமாக கை கொள்ளுகிறார்கள், மறைமுகமாக அதை பின்பற்றுகிறார்கள். இந்த ரெண்டு தரப்புக்கும் மாறாக நான் சொல்லுவது என்னவென்றால், சாதியத்துக்குள் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை போய் பார்த்து சாதியத்தினுடைய பெருமைகளை அந்தந்த சமூகத்தவர்கள் குடும்பத்தவர்கள் கொண்டாட வேண்டும். எங்க காஸ்ட் அது அடியில் இருக்குது, மேல இருக்குது என்ற கதையெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்றா தான் இருக்கு, ஒரு தளத்துல தான் இருக்கு. பார்க்கப்படுகிற பார்வைகள் வித்தியாசமே ஒழிய எல்லா சமூகத்தவர்களும் தம்முடைய குடும்ப அடையாளத்தை செலிப்ரேட் பண்ணும், கொண்டாட. அதுல என்ன இருக்கு வித்தியாசம், ஏன் நாங்கள் அதை வேறுபாடா பார்க்க வேண்டும்? நான் அதை சொன்னது மட்டுமல்ல, நான் அதை என்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கொள்கை, சாதியத்தை கொண்டாடுதல் அவசியமானது, அப்பொழுது அதனுடைய வேறுபாடு அகன்று போகும். இந்த புத்தகத்தில் தொடுக்கப்பட்ட அனைத்து கேள்விகளிலுமே எல்லாரும் விரும்புகிறார்கள் சாதியத்தை இல்லாமலாக்க வேண்டும். இது ஏறக்குறைய 200 வருடங்களாக சொல்லப்படுகிற விஷயம். ஆனால் சாதியத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு குடும்ப அடையாளம், அந்த அடையாளத்தை ஒவ்வொரு விதம் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது எங்களோடு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையான விஷயம் என்று அதை மனதில் இருத்தி அதை கொண்டாடுதல் அவசியமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி மேலதிகமாக கதைப்பதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் என்னை பொறுத்தவரையில் நான் அதை குறித்து விவாதிக்கவும் ஆயத்தமாக இருக்கின்றேன். சாதியத்தை நாம் கொண்டாடுதல் அவசியமானது, அதில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை பற்றி பேசுதல் அவசியமானது. இரண்டாவதாக மலையக சமூகத்தவரை பற்றிய விஷயம், பலரிட்டவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார், இயேசுராஜாவை தவிர மற்றவர்கள் எல்லாருமே, இயேசுராஜா சொல்ற ஓ அது பிரச்சனைகள் இருக்குதான், அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குதான் என்றாலும் யாழ்ப்பாணத்தவர்களிட்ட மலையக சமூகத்தவர்கள் நன்மை பெற்றிருக்கிறார்கள், மலையக சமூகத்தோட யாழ்ப்பாணத்தை நன்மை பெற்றிருக்கிறார்கள், ஒரு பேலன்ஸ் அவர் கதைக்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் அநேகமாக வன்மையாக இதை எதிர்க்கிறார்கள், மலையக சமூக சம்பந்தமாக ஒரு சமூகத்தை இன்னும் ஒரு சமூகம் ஒடுக்குவது அல்லது வேறு விதமாக பார்ப்பது முற்று முழுதாக அங்கீகரிக்கப்பட முடியாத ஒன்று என்பதை எல்லா எழுத்தாளர்களுமே படைப்பாளிகளுமே வன்மையாக கண்டிப்பது மாத்திரமல்ல, அதற்கான தொடர்ச்சியாக அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது ஒரு நல்ல முயற்சி. கோமாவனுக்கு தெரியுமோ தெரியல, தற்பொழுது கிளிநொச்சியில எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துல இதுவும் ஒரு விஷயம். ஆகவே ஒரு யாழ்ப்பாணத்து பின்புலத்தை சார்ந்த அல்லது யாழ்ப்பாண பின்னணியத்தை கொண்ட படைப்பாளிகள் அனைவருமே இதை ஒரு ஆரோக்கியமான கண்ணோட்டத்தோடு பார்த்து இப்படியான சமூக பிரதேச வேறுபாடுகளை அங்கீகரிக்க முடியாது என்று ஆணித்தரமாக பதில் அளித்திருப்பது என்பது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று, போற்றுதற்குரிய ஒன்று. இந்த சின்ன ஊற்று ஒரு நதியாகி இப்படியான நெருப்புகளை சில நேரம் அணைக்கக்கூடும் எதிர்காலத்தில் என்று நினைக்கின்றேன். மலையக சமூகம் சம்பந்தமான கருத்தியலை பொறுத்தவரை நானும் மலையக சமூகத்தை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், நாம் தமிழர் என்கின்ற ஒரு அடையாளத்தை உடையவர்களாக நாம் இருக்கின்ற பொழுதிலும் எப்பொழுதும் நம் அடையாளம் ஒரு புவியியல் சார்ந்ததோடு தொடர்புடையதாக இருக்கின்றபடியினால் சில வேறுபாடுகள் எப்பொழுதும் இருக்கிறது, அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சமூக அடையாளமும் அதனுடைய மண்ணோடு தொடர்பட்டிருக்கிறது, அதனுடைய வேர் மண்ணுகள் இருக்குது. நீ எந்த இடம் என்று கேட்டால், ஒரு ஆளை எந்த இடம் என்று கேட்டால், நான் கிளி கிளிநொச்சி. அப்ப கிளிநொச்சியில நீங்க இருக்கீங்க, சரி. உங்களோட கிளிநொச்சிக்கு முந்தைய முன்பு நீங்க எங்க இருந்தீங்க? அப்படி என்றா நான் கிளிநொச்சியில தான் இருந்தேன். அதுக்கு முன்னுக்கு எங்க இருந்தீங்கன்னா நான் கிளிநொச்சியில இருந்தேன்னு சொல்லல, நான் கட்டாயம் சொல்லணும் நான் எங்க இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு புவியியல் தொடர்பு இருக்கிறது. அப்ப நான் சொல்லலாது, நான் மலையகத்தில இருந்து வந்தேன். அது வந்து இந்த கிளிநொச்சியில இருக்கிற மலையகத்தவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அது கொஞ்ச நாள் இந்த பஸ் விட்டு இறங்கி நின்ற மாதிரி. நாங்க எங்க இருந்து வந்தோம்ன்றத சொல்லுவோம். இந்தியாவில இருந்து வந்த நாங்க, கொஞ்ச நாள் மலையகத்தில் இருந்த நாங்க, அப்புறம் இங்க வந்த நாங்க. அவை ஒரு புவியியல் சார்ந்த தொடர்பு என்பது எப்பொழுதுமே தேவை ஒருவனுடைய அடையாளப்படுத்தல். அதை ஒருவரும் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. தேவையில்லை என்று சொன்னால் சில நேரம் அவர்களுடைய நலனுக்காக அதை சொல்லுகிறாள் என்பது என்னுடைய கருத்து. இந்த அடையாளப்படுத்துதல் தேவையில்லை, நாங்கெல்லாம் உண்டு அப்படி என்று சொல்வது என்பது, அது இப்ப கேள்வி என்னண்டா, 90% மலையக சமூகத்தவர்களை பலருக்கு தங்களை அப்படி அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். நாங்கள் போய் நீங்க இப்ப புதிய தலைமுறையிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் சில நேரம் இருக்கக்கூடும். ஆனால் அடையாளப்படுத்தலின் வேர்களை தேடுகிற பொழுது நிச்சயமாக நாம் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அந்த உரிமையும் உரித்தும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு அப்படி விருப்பம் இல்லையென்றால் அதை அவர்கள் சொல்லிக்கொள்ள தேவையில்லை. அவை மலையக சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாம் மலையக சமூகத்தவர்கள் என்று சொல்வதை விட நாம் இந்திய வம்சாவளியினர் என்று சொல்லிக் கொள்வதை அவர்கள் பின்பற்றுவார்களானால் அது மிக பொருத்தமாக இருக்கும். ஒரு புவியியல் சார்ந்த ஒரு தொடர்பு நமக்கு இருக்கிறது என்ற அடையாளத்தை அது வெளிப்படுத்தும். நான் என்னுடைய கனவும் என்னுடைய கருத்தும் என்னவென்றால், கிளிநொச்சி பிரதேசத்திலே அல்லது வடகிழக்கிலே வாழ்கின்ற மலையகத்தவர்களை விட பொருளாதார நிலையிலும் அரசியல் நிலையிலும் இன்றைக்கு மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கிறவர் மலையகத்தில் இருக்கிறார். நாம் எழுச்சி பெறுவது என்பது நமக்காக அல்ல, நம்முடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் இன்றும் லயத்தில், 200 வருஷ லயத்தில அண்டண்டைக்கு சாப்பிடுறதுக்கு இன்றைக்கு நான் பாக்குறேன். இந்த பெரும் வெள்ளம் என்று ஒருத்தர் நித்திர கொண்டிருக்க மாட்டாங்க, நாங்கள் இங்க நித்திர கொள்றோம். நம்முடைய எழுச்சி என்பது அவர்களை நோக்கியதா இருக்க வேணுமே ஒழிய இங்கே சமூகத்திலே ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறார். நம்முடைய அடையாளப்படுத்தல் கட்டாயம் தேவை. அடையாளப்படுத்தலுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அடையாளப்படுத்தியாக வேண்டும். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நமக்கு அடையாளப்படுத்தல் அவசியமாக. ஆனால் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு ஏதுவாக அது இருக்க வேண்டும். ஆனால் நம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், மாமன் மச்சன் சகோதரன் எல்லாம் அங்க லயத்தில இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், கட்டுவதற்கு துணி இல்லாமல் கஷ்டப்படுகிறது என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களிலே என்னுடைய கேள்வி, மலையக அரசியல்வாதிகள் நம்மை பற்றி கவலைப்படுகிறார்கள். என்னுடைய கருத்து, நம்மை பற்றி கவலைப்படுவது நல்லது, அதை விட மேலாக அவர்கள் கவலைப்பட வேண்டியது அவர்கள் எந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களோ அந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்களை பற்றி அவர்களை கவலைப்பட செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை நாம் செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை நாம் செய்கிற பொழுதுதான் நாம் நம்முடைய அடையாளத்தை முழுமைப்படுத்துகிறோம் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ரெண்டு விஷயங்களை பற்றியுமே தொடர்ச்சியாக விவாதிக்கவும் கதைக்கவும் எனக்கு விருப்பம். ஆனா அதுக்கு இதுக்குரிய நேரம் அல்ல. கேதீஸ்வரன் சார் அவர்கள் நிறைய ஆயத்தத்தோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். இவ்வளவு நேரத்தை எடுத்ததே எனக்கு கொஞ்சம் துக்கமா இருக்கு. ஏனென்றால் அவர் பேச வேணும், அவர் நாங்கள் கேட்க வேணும். இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதே எனக்கு துக்கமாக இருக்கிறது. என்றாலும் மிக சிறந்த ஒரு படைப்பு கோமகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு முயற்சியை ஒரு நல்ல காலத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். கருணாகரன் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. அவர் செய்கிற வேலை என்னென்னா இந்த புத்தகங்களை கொண்டு வந்து கிளிநொச்சியில அறிமுகப்படுத்துவது, அது மிக முக்கியமான ஒரு நல்ல காரியம். பலர் அதை செய்வதில்லை, அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்கள் ஒருமுறை அவர் இருந்த இடத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறார். நான் முன்பும் ஒரு கூட்டத்திலே சொன்னேன், என்னத்துக்கு நடந்து போகிறேன் என்று கேட்டபொழுது சொல்லுகிறார், ஒரு இடத்திலே புத்தகங்கள் கொஞ்சம், பழைய புத்தகங்கள் கொஞ்சம் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். அங்கே போய் பார்த்தால் என்ன நடந்திருக்கன்னா அவ்வளவுத்தையும் எரிச்சு போட்டாங்க புத்தகம். அது ஒரு கோயில் வளாகத்திலே இருந்த புத்தகங்கள் கூட, ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகள். அவருக்கு 18 மைல் நடந்து போனது அவருக்கு களைப்பல்ல, அப்படியே இருந்துட்டேன் அந்த துண்டுல. எல்லா பொக்கிஷங்களையும் அநியாயமா அரிச்சிட்டீங்களே, அவர்கள் சொன்னார்கள், அது எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான தெய்வங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆகவே நாங்கள் நெய்யை ஊற்றி நாங்கள் அதை கவனமாக எரிச்சிட்டோம், யாருக்கும் கையில அது போய் திருட்டுப்பட்டு விட கூடாது என்பதற்கு. கலிகதம் வந்த நல்லூர் என்ற இடத்துலதான் இந்த விஷயம் நடந்தது. எரிச்ச இடத்தை கொண்டு காட்டுங்க கொண்டு போன பொழுது அங்கே போய் அவர் பார்த்த பொழுது எரிஞ்சதுல மிச்சமா இருந்தது. எடுத்து ஒரு சுருளை பார்த்தார், அதுதான் சீவக சிந்தாமணி. சாம்பலுக்குள் மிச்சமாயிருந்தது எடுத்துத்தான் சீவக சிந்தாமணியாக ஒரு தமிழ் இலக்கிய பொக்கிஷமாக இன்று நமக்கு இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி நம் கரங்களுக்கு கிடைத்தது. சாம்பலின் நடுவே இதைத்தான் கருணாகரன் செய்து கொண்டிருக்கிறார். வாழ்த்து.